அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இயல் ஒலி ஓடை வழியாக இப்போது வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற புத்தகத்தின் ஒரு அத்தியாயத்தை கேட்க உள்ளீர்கள். இந்த நூலை இலவசமாக கேட்கலாம், புதிய வாசகர்களுக்கு பகிரலாம்.
அத்தியாயம் 13. துர்முகன். காலம் கிபி 630. 1. என்னுடைய பெயர் ஹர்ஷவர்தனன். எனது பட்ட பெயர் ஷீலாதித்யன், அதாவது நல்லொழுக்க சூரியன். பராக்கிரம சூரியன் என்று பொருள்படும் விக்ரமாதித்யன் என்ற பட்டப்பெயரை தனக்காக தேர்ந்தெடுத்தான் இரண்டாவது சந்திரகுப்தன். நானோ இந்த மென்மையான பட்டத்தையே விரும்பினேன். விக்ரம், பராக்கிரம என்ற சொல்லில் பிறரை அழுத்துவது, மற்றவரை துன்புறுத்துவது என்ற பொருள் மறைந்திருக்கிறது. ஆனால் நல்லொழுக்கம், அதாவது சீலம் என்ற சொல்லிலே அழுத்தல், துன்புறுத்தல் என்ற உணர்ச்சியே கிடையாது. குப்தர்கள் தங்களை பரம வைஷ்ணவர்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். என் தமையன் ராஜ்யவர்தனன் பௌத்த மதத்தை பின்பற்றினான். அச்சு அசல் புத்த பகவானை போன்ற கருணாமூர்த்தியான அவனை கௌடசசாகன் இளமையிலேயே ஏமாற்றி கொலை செய்து விட்டான். அந்த நிகழ்ச்சியை நினைத்தால் இன்றும் என் மனம் நடுங்குகிறது. என் தமையனின் அடிச்சுவட்டை பின்பற்றி நடக்கும் மாணாக்கனாயினும் நான் சைவ சமயத்தையே தேர்ந்தெடுத்தேன். நான் மகேசனை வணங்கும் சைவனாக இருந்தாலும் என் மனத்திலே நிரம்பியிருக்கும் பௌத்த பற்றை பாரத தேசம் மட்டுமல்ல, அதற்கு வெளியில் உள்ள உலகமும் நன்கறியும். நான் என் நாட்டில் உள்ள எல்லா மதங்களையும் பாராட்டவே செய்கிறேன். கேவலம் குடிமக்களை திருப்திப்படுத்துவதற்காக மட்டுமல்ல, என் நல்லொழுக்கத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை எனது அரச நிதியிலே மிஞ்சியிருக்கும் பணத்தையெல்லாம் பிரயாகையில் உள்ள திருவேணிக்கரையில் பிராமணர்களுக்கும் பௌத்த பிட்சுகளுக்கும் நான் பங்கிட்டுக் கொடுப்பது வழக்கம். நான் எல்லா மதத்தின் வளர்ச்சியையும் விரும்புகிறேன் என்பது இதிலிருந்தே தெளிவாக தெரியும். சந்திரகுப்த விக்ரமாதித்யனைப் போலவே நானும் வெற்றி பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறேன். ஆனால் அவையெல்லாம் ஷீலாதித்யன் என்ற பட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால். தென் திசையில் அரசன் புலிகேசியிடம் நான் தோல்வியடைந்திருக்காவிட்டால் நான் இந்த ஷீலாதித்யன் என்ற பட்டத்தை ஏற்றுக்கொள்ளாமல் சந்திரகுப்த விக்ரமாதித்யனைப் போலவே ஒரு வீர பட்டத்தையும் ஏற்றுக்கொண்டிருப்பேன் என்று நீங்கள் தவறாக எண்ண வேண்டாம். நான் முழு பாரதத்திற்கும் பேரரசனாக இருந்தாலும் சந்திரகுப்தனில்லை. அசோகன் கலிங்கத்தின் வெற்றிக்கு பிறகும் பச்சாதாபத்தினால் போரை நிறுத்தி நல் ஒழுக்கத்தின் மூலம் மனிதர்களை வெற்றி கொள்ள முயன்றதைப் போலவே நானும் முயல்கிறேன். என்னுடைய சுபாவமும் அவ்வளவு மென்மையானது. அரச பதவியை ஏற்றுக்கொள்ளவே நான் மறுத்திருக்கிறேன். ஏனெனில் ஸ்தான் வீஸ்வரபதி அரசன் பிரபாகரவர்தனின் மகன் கான்ய குப்சாதிபதி பரம பட்டாரகன் ராஜாதி ராஜன் ராஜ்யவர்தனின் தம்பியாகிய நான் அரசபோகத்தை பார்த்து மட்டுமல்ல அனுபவித்தும் அது பயனற்றது என்று கருதினேன். தமையன் கொல்லப்பட்ட பிறகு எவ்வளவோ காலம் நான் சிம்மாசனத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தேன். தமையன் கொலைக்கு பழிவாங்க வேண்டும் என்ற சத்திரிய உணர்ச்சியின் மனதிலே தீவிரமாக இடம்பெறாவிட்டால் நான் இந்த கான்யகுப்ச அரியணையில் அமர்ந்திருக்கவே மாட்டேன். இந்த அரசு என் சகோதரி ராஜ்யஸ்ரீயின் கணவர் வீட்டாருக்கு மௌக்கரி குலத்தினருக்கு கிடைத்திருக்கும். என் தமையனுக்கு முன்னால் குப்தர்களின் அந்த நாட்டை ஆண்டு வந்தவர்கள் மௌக்கரி குலத்தவரே. எனது பிற்காலத்தவர்கள் ஹர்ஷவர்தனன் தன்னல நோக்கோடு தன் தலையில் மகுடத்தை வைத்துக் கொள்ளவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவற்றையெல்லாம் சொல்கிறேன். எனது அரசவையிலே நிறைந்திருந்த போற்றி பாடுபவர்களின் செயலை நினைத்து நான் வருந்துகிறேன். அரசர்கள் இந்த போற்றி பாடுபவர்களின் பிடியிலிருந்து எப்பொழுதும் தப்பித்துக் கொள்ள முடிந்ததில்லை. அவர்கள் என்னை சமுத்திரகுப்தனைப் போலும் சந்திரகுப்த விக்ரமாதித்யனை போலும் உலகம் கருதும்படி செய்து விட்டார்கள். வேண்டுமென்றே இப்படி செய்யாவிட்டாலும் அவர்களின் இந்த செயல் எனக்கு நன்மையை தரவில்லை, தீமையையே உண்டாக்கியது. நல்லொழுக்கத்தை காப்பாற்றுவதற்காகவும் எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்வதற்காகவுமே நான் இந்த அரச பாரத்தை ஏற்றுக்கொண்டேன். தானங்களிலெல்லாம் சிறந்த தானம் கல்வி தானம் என்றே நான் கருதினேன். ஆகவே குப்தர் காலத்திலே வளர்ந்து வந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை மேலும் வளர்த்து அனைத்து வசதிகளையும் உடையதாக செய்தேன். என் காலத்தில் அங்கே வெளிநாடுகளிலிருந்தும் நம் நாட்டிலிருந்தும் வந்துள்ள 10,000 மாணவர்களும் ஆசிரியர்களும் வசதியுடன் தங்கி படிப்பதற்கு வேண்டிய அனைத்து வசதிகளும் இருந்தன. அறிஞர்களுக்கு மரியாதை செலுத்துவது எனக்கு மிகவும் விருப்பமான செயல். சீனாவிலிருந்து வந்த அறிஞர் பிச்சுவேன் சிங்கை மனமு வந்து வரவேற்று கௌரவித்தேன். பானகவியின் அற்புதமான கவிதா சக்தியை பார்த்து நான் அவனை காமுக பாதையிலிருந்து திருப்பி நல்வழியிலே கொண்டு வர முயன்றேன். ஆனால் அதில் முழு வெற்றியையும் என்னால் பெற முடியவில்லை. அவன் காளிதாசனின் வழிகளையே பின்பற்றி வெறும் புகழ்பாடும் கவிஞனாகவே ஆகிவிட்டான். ஆனால் மகத நாட்டின் எங்கோ ஒரு சிறு கிராமத்தில் மங்கி கிடந்த அவனை கொண்டு வந்து உலகத்தின் முன்னிலையில் நிறுத்திய பெருமுயற்சிக்கு என் கல்வி ஆசையே காரணம். ஒவ்வொருவரும் தங்கள் தர்மங்களை பின்பற்ற வேண்டும் என்று நான் விரும்பினேன். அவரவர் கடமையை அவரவர் செய்வதுதான் சரி. அதன் மூலம்தான் உலகத்தில் அமைதியும் செழிப்பும் ஏற்படுகிறது, மேலும் நற்கதியும் கிடைக்கும். எல்லா வர்ணத்தினரும் தங்கள் வர்ண தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். எல்லா ஆசிரமத்தினரும் தங்கள் ஆசிரம நியமப்படி நடக்க வேண்டும். எல்லா மதத்தினரும் தங்கள் பூஜை நியமங்களை அக்கறையோடும் நம்பிக்கையோடும் செய்து வர வேண்டும். இந்த ஒழுங்கு கெடாமல் இருப்பதற்கு நான் எப்பொழுதும் முயற்சி செய்து வருகிறேன். காமரூபத்திலிருந்து, அதாவது அஸ்ஸாமிலிருந்து சௌராஷ்டிரம் வரை, கத்தியவார் வரை, இமயத்திலிருந்து விந்திய மலைத்தொடர் வரை பறந்து கிடக்கும் பிரதேசத்திலே நான் நியாயத்தின் ஆட்சியை நிலைநிறுத்தினேன். எனது நிர்வாக அதிகாரிகள் மக்களை துன்புறுத்தாமலும் கொடுமை செய்யாமலும் இருக்க வேண்டும் என்பதற்காக நானே அடிக்கடி சுற்றுப்பிரயாணங்கள் மேற்கொண்டு மேற்பார்வை செய்தேன். இப்படி ஒரு பிரயாணத்தில்தான் ஒரு கிராமத்திலே பானபட்டனை சந்தித்து என்னுடன் அழைத்து வந்தேன். அவன் என் புகழை பெருக்க வேண்டும் என்று விரும்பி என் யாத்திரைகளை பெரிய ராஜ படாடோபத்தோடு வர்ணித்திருக்கிறான். உண்மையில் அந்த படாடோபங்கள் என்னுடையது அல்ல, யாரோ ஒரு விக்ரமாதித்யனுடையதாக இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை ஹர்ஷ சரிதம் என்று எனக்கு தெரியாமல் மறைவாகவே எழுதி கொண்டிருந்தான். அந்த செய்தி எறிந்து ஒரு நாள் கேட்டபோது அவன் எழுதியிருந்த பகுதியை எனக்கு கொண்டு வந்து காண்பித்தான். நான் அதை விரும்பவில்லை. இந்த முயற்சிக்காக நான் அவனை கண்டிக்கவும் செய்தேன். எனது கண்டிப்புக்காக அவன் அந்த வேலையை முற்றிலும் நிறுத்தாவிட்டாலும் மேலே அத்தனை உற்சாகத்தோடு அவனால் அதை எழுத முடியவில்லை. அவனுடைய காதம்பரி எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் அதில் அரசவையையும் அந்தப்புறத்தையும் மாளிகையையும் வேலைக்காரர்களின் நிலைமையையும் சுக சௌகரியத்தையும் வர்ணித்திருப்பதை பார்த்து மக்கள் அவையாவும் என்னுடைய அரண்மனையையும் என்னுடைய வாழ்க்கையையும் பற்றியவை என்று தவறாக கருதுவார்கள். நான் என்னுடைய பாரசீக அரசியை மிகவும் விரும்பினேன். அவள் நௌஷேர்வானின் பேத்தி என்பது மட்டுமல்ல, அழகினாலும் திறமையினாலும் எந்த ஆடவரையும் மயக்கும் சக்தி வாய்ந்தவள். பானகவி அவளை மகாஸ்வேதா என்ற பெயரால் வர்ணித்திருக்கிறான். என்னுடைய சௌராஷ்டிர ராணி சற்றே வயதான பிறகுதான் வந்தாள். ஆகவே அவள் மனம் மகிழ்ச்சி அடைவதற்காக அவளுடைய இருப்பிடத்தை அலங்கரிப்பதிலே சிறிது அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியதாகிவிட்டது. அவளைத்தான் பானகவி காதம்பரி என்றும் அவளுடைய இருப்பிடத்தை அழகு மாளிகையாகவும் வர்ணித்திருக்கிறான். அவனுடைய படைப்பிலே இந்த இரண்டு விஷயங்களை தவிர மற்றவையெல்லாம் என்னுடையதல்லவென்றோ அல்லது மிகைப்படுத்துதல் என்றோ சொல்ல வேண்டும். என் இந்த கடைசி நாட்களிலே பானகவி என் நன்மையை நாடவில்லை என்று உணர்ந்தேன். அவர் ஹர்ஷசரிதத்தில் மட்டுமல்ல காதம்பரியிலும் கூட அரசனையும் அவனுடைய செல்வ பெருக்கையும் பற்றி வர்ணித்திருப்பதை பார்த்து மக்கள் என்னை பற்றியே வர்ணித்திருப்பதாய் நினைப்பார்கள். அது மட்டுமா, நாகானந்தம், ரத்னாவளி, பிரியதர்ஷிகா ஆகிய நாடகங்களை என் பெயரால் வெளியிட்டு மேலும் அனர்த்தத்தை விளைவித்திருக்கிறான். புகழுக்கு ஆசைப்பட்டு ஹர்ஷவர்தன் மற்றவனின் படைப்பை பணம் கொடுத்து வாங்கி தன் பெயரால் வெளியிட்டிருக்கிறான் என்று மக்கள் சொல்வார்கள். உண்மையில் இந்த விஷயம் எனக்கு மிகவும் பின்னால் தான் தெரிந்தது. எனக்கு விஷயம் தெரிந்தபோது ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த நாடகங்களை என் பெயராலே படித்திருக்கிறார்கள். பல மேடைகளிலே அவை நடிக்கப்பட்டும் வந்தன. எனது குடிகளின் வாழ்வு இன்பம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்று விரும்பினேன். அவ்விதமே செய்து முடித்தேன். எனது அரசாட்சியிலே அமைதியும் பசியின்மையும் நிலவ வேண்டும் என்று கருதினேன். எனது இந்த ஆசை முழுமை பெற்றது. எனது நாட்டிலே தங்கத்தை கையிலே வைத்து விளையாடி கொண்டு மக்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பயமின்றி தாராளமாக போக முடியும். எனது குலத்தை பற்றி இப்பொழுதே என் முதுகுக்கு பின்னால் பேசத் தொடங்கிவிட்டார்கள். எங்கள் குலம் பனியா குலம் என்று சொல்வது முற்றிலும் தவறு. நாங்கள் வைசிய சத்திரியர்கள், வைசிய பனியாக்கள் அல்ல. ஒரு காலத்தில் எங்கள் சாதாவாகன் குலம் அகில பாரதத்தையும் ஆண்டது. சாதாவாகன அரசு அழிந்த பிறகு எங்கள் முன்னோர்கள் கோதாவரி ஆற்றங்கரையில் உள்ள பிரதிஷ்டானபுரத்தில் இருந்து ஸ்தான வீஸ்வருக்கு போய்விட்டார்கள். சாதவாகனின் வம்சம் எப்பொழுதும் பனியாவாக இருந்ததில்லை. இதை அகில உலகமும் அறியும். சகர சத்திரியர்களோடு அவர்களுக்கு கொள்வினை கொடுப்பினை இருப்பதை பாரதத்தின் அரசர்கள் நியாயமென்றே கருதினார்கள். என் அன்பிற்கு முழுவதும் பார்த்தியமான மகாஸ்வேதா கூட பாரசீக அரச வம்சத்தை சேர்ந்தவள்தான். இரண்டு. பாணன் என்பது என் பெயர். நான் எத்தனையோ காவிய நாடகங்கள் இயற்றியிருக்கிறேன். அந்த உரைகளிலே மக்கள் என்னை உரைத்து பார்ப்பார்கள் என்று கருதியே நான் இந்த கட்டுரையை எழுதி வைத்துவிட்டு போக வேண்டியிருக்கிறது. தற்போதைய அரச வம்சம் ஆட்சியில் இருக்கும் வரை இந்த கட்டுரை வெளியிடப்பட மாட்டாது என்பது எனக்கு தெரியும். ஆகவே இதை பாதுகாக்கவும் வழி செய்து விட்டேன். வருங்கால மக்கள் எனது புகழ்பெற்ற நூல்களை படிப்பதற்கு முன்னால் இந்த கட்டுரையை படித்து விட்டார்களானால் என்னை பற்றி தவறான கருத்து கொள்ள மாட்டார்கள். அரசன் நிறைந்த சபையிலே என்னை காமுவன் என்று கூறினான். அதை கண்டு மக்கள் தவறான முடிவுக்கு வரக்கூடும். நான் ஒரு பணக்கார தந்தையின் செல்வ புதல்வன். மேலும் காளிதாசனின் நூல்களை படித்து முடித்து என்னுடைய மனம் அதிலேயே மூழ்கிவிட்டது என்பதில் சந்தேகமில்லை. என்னிடம் அழகும் இளமையும் இருந்தன. பல நாடுகளை சுற்றி பார்க்க வேண்டும் என்ற ஆசையும் எனக்கு இருந்தது. நான் இளமையின் இன்பத்தை முழுவதும் அனுபவிக்க விரும்பினேன். நான் விரும்பியிருந்தால் என் தந்தையைப் போல வீட்டிலேயே இருந்து கொண்டே அதை முழுவதும் அனுபவித்திருக்க முடியும். ஆனால் அப்படி செய்வது அயோக்கியத்தனம் என்று நான் கருதினேன். மனதிற்குள் காம இச்சையும் பாலியல் ஆசையையும் வைத்து கொண்டு வெளியே புலன்களை அடக்கி ஆள்வதாகவும் ஒழுக்க சீலனாகவும் மகாத்மாவாகவும் காண்பித்துக் கொள்வது வெறுக்கத்தக்கதே என்று கருதினேன். எனது ஆயுளில் எப்போதும் நான் இந்த வெளிவேடத்தை விரும்பியதே இல்லை. எதை செய்தாலும் அதை பகிரங்கமாகவே செய்தேன். எனது தந்தை தமது ஆயிலிலே ஒரே ஒரு முறைதான் துணிவோடு தமக்கும் பிரசாதி பெண்ணுக்கும் பிறந்த குழந்தையை தன் குழந்தை என்று ஏற்றுக்கொண்டார். ஆனால் அது இளமையின் தவறு என்று ஒதுக்கிவிட வேண்டியதுதான். வாழ்க்கையின் ஆனந்தத்தை நாம் விரும்பியபடி முழுவதும் அனுபவிக்க வேண்டுமானால் நான் பிறந்த கிராமத்தில் இருந்து கொண்டிருப்பது முடியாது என்றே கருதினேன். அங்கே எல்லா சாதியினருடைய கோபத்திற்கும் ஆளாக நேரிடும். அதனால் என்னுடைய செல்வம் சொத்துக்கள் எல்லாவற்றையும் இழக்க நேரிடலாம். ஆகவே நான் இதற்கு ஒரு நல்ல வழி கண்டுபிடித்தேன். ஒரு நாடக சபையை தோற்றுவித்தேன். ஆம், மகதத்திற்கு வெளியே போய்த்தான். திறமைசாலிகளையும் கலைப்பயிற்சி உடையவர்களையும் நண்பர்களாக தேர்வு செய்து சேர்த்து கொண்டேன். முட்டாள்களையும் வீண் புகழ்ச்சிக்கு மயங்குபவர்களையும் நான் எப்போதும் விரும்பியதில்லை. எங்கள் நாடக சபையிலே அநேக அழகிய யுவதிகள் இருந்தார்கள். அவர்கள் எல்லோருமே வேசியர்கள் அல்ல. ஊர் ஊராக சென்று நாடகம் போடும் இந்த நாடக பயணத்தில் நடிப்பதற்காகவே ரத்னாவளி, பிரியதர்ஷிகா முதலிய நாடகங்களை எழுதினேன். நான் இளமையின் மகிழ்ச்சியோடு கலையையும் சேர்த்து இணைத்து விட்டேன். இதனால் ஏற்பட்ட கலை வளர்ச்சியைக் கண்டு நல்லொழுக்க சீலர்களும் என்னை புகழ்ந்தார்கள். நான் வாழ்க்கையின் இன்பத்தை அனுபவித்தேன். ஆனால் உங்களுக்கு ரத்னாவளி, பிரியதர்ஷிகா முதலிய நாடகங்களை தந்தேன். தான் மட்டும் ஆனந்தம் அடைவதோடு நின்றுவிடும் எத்தனை சுகபோகிகள் இருக்கிறார்கள். அரசர் ஹர்ஷவர்தனை திருப்திப்படுத்துவதற்காக நான் எனது நாடகங்களை அவர் பெயரால் வெளியிட்டேன் என்று மக்கள் தவறாக நினைக்கக்கூடும். எனது நாடக சபைக்காக இந்த நாடகங்களை நான் எழுதிய காலத்தில் ஹர்ஷவர்தனின் பெயர் மட்டும் கேள்விப்பட்டிருந்தேன். பின்னால் ஹர்ஷன் என்னை அழைத்து சென்று அவைப்புலவராக்கப் போகிறார் என்பது அப்பொழுது எனக்கு தெரியாது. கேவலம் என் பெயரை மறைத்துக் கொள்வதற்காகவே நான் அந்த நூல்களை ஹர்ஷனின் பெயரால் வெளியிட்டேன். அந்த நாடகத்தை படிப்பவர்களால் அதன் மதிப்பை நன்கு உணர முடியும். அவை முற்றிலும் புதியவை. எனது நாடகங்களை பார்ப்பவர்களின் நற்குணசீலர்களும் நிறைந்திருந்தார்கள். பண்டிதர்கள், அரசர்கள், கலையில் தேர்ந்தவர்கள் முதலியோர் ஆவலோடு அந்த நாடகங்களை பார்த்தார்கள். அவர்களுக்கு விஷயம் தெரிந்துவிட்டால் நான் நாடக சபையின் சூத்திரதாரனாக இருக்க முடியாது. மக்கள் மகாகவி பாணனை மொய்த்து கொண்டு விடுவார்கள். நான் ஹர்ஷனுடைய நாட்டில் மட்டுமல்ல, காமரூபத்திலிருந்து, அதாவது அஸ்ஸாமிலிருந்து சிந்து வரை, இமாலயத்திலிருந்து சிங்கள நாட்டு அனுராதபுரம் வரை பறந்து கிடக்கும் பல நாடுகளின் அரசர்களின் முன்னிலையில் நாடகங்களை நடத்தியிருக்கிறேன். சற்றே சிந்தித்து பாருங்கள். ஒரு கால் இந்த காமரூபேஸ்வரன், சிமலேஸ்வரன், குந்தலேஸ்வரன் இவர்களில் யாருக்காவது இந்த நாடகத்தை எழுதியவன் மகாகவி இதே பாணபட்டன் என்று தெரிந்துவிட்டால் என்னுடைய சுற்றுப்பயணமும் சுகமான வாழ்வும் என்னாகும்? நான் எந்த அரசனிடமும் ஆஸ்தானகவியாக இருக்க விரும்பவில்லை. அரசனுடைய பேரரசை சேர்ந்த குடிமகனாக இல்லாவிட்டால் அவனுடைய அவை புலவராகவும் இருந்திருக்க மாட்டேன். என்னிடம் என் தந்தையின் சொத்து போதுமானதாக இருந்தது. அரசன் சொல்வது போல் நான் ஒரு காமலோலன் என்று நீங்கள் கருதக்கூடும். என்னுடைய நாடக சபையிலே வேசியர்கள் மிகவும் குறைவு. நாட்டியம், இசை முதலிய கலைகளை கருதியே ஒரு சில வேசியர்களை சேர்த்து கொண்டேன். எங்கள் நாடக வானத்திற்கு நட்சத்திரங்கள் வேறொரு வழியிலிருந்து வந்தன. எதிர்காலத்தில் என்னாகுமோ தெரியாது. ஆனால் இப்பொழுது நாட்டில் உள்ள அழகிய பெண்கள் யாவரும், அவள் சத்திரிய பெண்ணாக இருந்தாலும் சரி, பிராமண பெண்ணாக இருந்தாலும் சரி, அரசர்களுடைய, குறுநில மன்னர்களுடைய சொத்தாகவே கருதப்படுகிறார்கள். என்னுடைய அத்தை ஒருத்தியை மகத நாட்டின் மௌக்கரிகள குறுநில மன்னன் ஒருவன் பலவந்தமாய் கொண்டு போய் வைத்து கொண்டான். அவன் இறந்த பொழுது அவளும் கிளவியாகிவிடவே எங்கள் வீட்டில் வசித்து வந்தான். என் மீது அவளுக்கு மிக அன்பு. நானும் அவளுடைய அந்த குறுநில மன்னனுடைய தொடர்பு பற்றி பொருட்படுத்தியதே இல்லை. பாவம், அதில் அவளுடைய குற்றம் என்ன? நாட்டிலே அழகிய பெண்களுக்கு குறைவா? ஆனால் எல்லா அழகிகளுக்கும் முதலாவது உரிமையாளர் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில அரசர்களும் குறுநில மன்னர்களுமே என்று ஏற்பட்டால் அவர்களில் ஒவ்வொருவருக்கும் பெண்களின் எண்ணிக்கை எவ்வளவு அதிகப்படும் என நீங்களே யோசித்து பாருங்கள். அரசர்களும் குறுநில மன்னர்களும் இந்த அழகிகளை அடைவதற்கு விதவிதமான வழிகளை ஏற்படுத்தியிருந்தார்கள். திருமணமான பெண் கணவன் வீட்டிற்கு செல்வதற்கு முன்னால் முதல் இரவை அரசன் அல்லது குறுநில மன்னனோடு கழிக்க வேண்டும் என்பது ஒரு வழி. இதை மக்கள் மத கடமையாக கருதி செய்தார்கள். தங்கள் மகள், மருமகள், சகோதரிகளை பல்லக்குகளிலே வைத்து அந்த புறங்களுக்கு அனுப்பினார்கள். ஆனால் அப்படி பல்லக்குகளிலே வைத்து அனுப்பாவிட்டால் அரசனுடைய கோபம் முழுமைக்கும் ஆளாக நேரிடும் அல்லவா? அவ்விதம் அனுப்பப்படும் பெண்களில் தனக்கு பிடித்தமானவர்களை அரசன் அந்த புறத்திலேயே வைத்து கொண்டு விடுவான். அரசு என்ற இடத்தில் அல்ல, பணிப்பெண்ணாக. அரசியாகும் அதிர்ஷ்டம் அரசகுமாரிகளுக்கும் குறுநில மன்னர்களின் புதல்விகளுக்கும் தான் உண்டு. அந்த புறத்திலே இருக்கும் ஆயிரக்கணக்கான பெண்களில் பெரும்பாலோர் ஓர் இரவிற்கு அதிகமாக அரசனுடனோ அல்லது குறுநில மன்னருடனோ கழிக்க முடியாது. அவர்களின் இளமை எதை விரும்பியிருக்கும் சொல்லுங்கள். என்னுடைய நடிகைகள் இந்த அந்த புறத்திலிருந்து தான் வருகிறார்கள். ஆனால் திருட்டுத்தனமாக தப்பியோடி அல்ல. சரியோ தவறோ, அரசர்களையும் குறுநில மன்னர்களையும் என் பக்கம் இழுப்பதிலே நான் எளிதாக வெற்றி பெற்றேன். அரசியல் விஷயத்தில் அல்ல, ஏனெனில் அதில் என்றும் எனக்கு அக்கறை கிடையாது. அரசர்களும் குறுநில மன்னர்களும் என்னை புகழ்ந்து எழுதிய நூற்றுக்கணக்கான கடிதங்கள் என்னிடம் இருக்கின்றன. அவர்கள் எனது கலையையும் என்னையும் புகழத் தொடங்கியதும் நான் எனது குறைகளை அவர்களிடம் சொல்லி அழத் தொடங்கினேன். என்ன செய்யலாம் பிரபு? கலைத்திறமை நிறைந்துள்ள பெண்கள் பலர் இருந்தும் எனக்கு கிடைப்பதில்லை. இருந்தும் கூட கிடைப்பதில்லையா? ஆம், ஒரே ஒரு முத்தம், ஒரு ஆலிங்கனம் அல்லது ஒரு நாள் இரவு சுகம், இதற்கப்பால் ஒன்றையும் பெற முடியாமல் ஆயிரக்கணக்கான பெண்கள் அந்த புறங்களிலே அடைபட்டு கிடக்கும் போது கலைத்திறமையுள்ள பெண்கள் எங்கிருந்து கிடைப்பார்கள்? நீங்கள் சொல்வது சரிதான் ஆச்சாரியாரே, நானும் அதை உணர்கிறேன். ஆனால் ஒரு முறை அந்த புறங்களிலே ஏற்றுக்கொண்ட பெண்களை நாங்கள் எப்படி வெளியே அனுப்புவது? இதற்கு நானே ஒரு வழி கண்டுபிடித்தேன். இசையும் நாட்டியமும் நமது அரசகுமாரிகளுக்கும் குறுநில மன்னரின் புதல்விகளுக்கும் அந்த புற பெண்களுக்கும் அவசியமானதாகிவிட்டது. அது அவர்களுக்கு தண்ணீரும் உணவும் போலாகிவிட்டது. நான் சில திறமையான பெண்களை நாட்டியம் கற்றுக் கொடுப்பதற்காக அந்த புறத்திற்கு அனுப்புவேன். அவர்களிடம் அந்த புற பெண்களெல்லாம் கலை பயில வேண்டும் என்று அரசன் உத்தரவிடுவான். அவர்களில் எந்த பெண்ணை நாங்கள் எடுத்துக்கொள்ள விரும்புகிறோமோ அவர்களுக்கு அந்த புற வாழ்க்கையின் துன்பத்தையும் நாடக வாழ்க்கையின் இன்பத்தையும் எடுத்துச் சொல்வோம். எப்படி அரசன் அந்த புறத்தில் ஒரு திறமையான பெண்ணுக்கு உயர்ந்த இடத்தை கொடுக்கிறாரோ அதே மாதிரி கலை உலகத்திலும் உயர்ந்த இடம் கிடைக்கலாம் என்று கூறுவோம். இவ்வளவு கூறிய பிறகு பல பெண்கள் சம்மதித்தனர். இருந்தாலும் திறமைக்குத்தான் முதலிடம் கொடுக்கப்பட்டு வந்தது. அரசர்கள் வாழ்க்கையில் ஒரு முறை உறவு வைத்துக் கொள்வதற்காக ஆயிரக்கணக்கான பெண்களை அடைத்து வைத்திருக்கிறார்கள். அந்த புறத்திலே ஆண்கள் நுழைய அனுமதி இல்லை என்றாலும் அதனால் பெரிதாக ஒன்றும் கெட்டுவிடவில்லை. வயதான அந்த புற காவலாளி அதை கண்டும் காணாமல் விட்டு விடுவார். நான் விதவைகள் உடன்கட்டை ஏறுவதை எதிர்த்த போது இந்த சூழ்ச்சிக்காரர்கள், உலகத்தில் பிராமணர்களையும் அர்ச்சகர்களையும் போல் சூழ்ச்சிக்காரர்கள் இருக்கவே முடியாது, பெரும் கூச்சலிட்டார்கள். கர்ப்பச்சிதைவையும் விதவை திருமணத்தையும் இவன் பரப்ப விரும்புகிறான் என்று என்னை வசைபாடினார்கள். கருவை அளித்தலை நான் எப்பொழுதுமே ஆதரித்ததில்லை. ஆனால் விதவை திருமணத்தை விரும்பினேன் என்று இப்பொழுது ஒப்புக்கொள்வதில் தவறொன்றும் இல்லை. குப்தர்களுடைய ஆட்சி நம்முடைய பழைய தர்மங்களை எங்கிருந்து எங்கோ கொண்டு போய்விட்டது. நமது மரியாதைக்குரிய மகரிஷிகள் பசுங்கன்றின் இறைச்சி இல்லாத விருந்தோம்பலை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் இப்பொழுதோ பசு இறைச்சி சாப்பிடுவது தர்ம விரோதம் என்று கருதப்படுகிறது. நம் மகரிஷிகள் விதவைகளின் மறுமணம் முற்றிலும் நியாயமானது என்று கருதினார்கள். அவர்கள் வாக்குப்படி ஒரு இளம் பிராமண அல்லது சத்திரிய விதவை 6 மாதங்கள் அல்லது 1 வருட காலத்திற்கு மேல் மறுக்கணவரை தேடிக் கொள்ளாமல் இருக்க முடியாதென்பது எங்கே? இப்பொழுது விதவை திருமணமே தர்ம விரோதமானது என்று சொல்வது எங்கே? இந்த அபத்தத்திற்கு புதிய இந்து தர்மத்தின் ஆணிவேரான குப்த அரச வம்சத்திலேயே ராமகுப்தனின் விதவையை அல்ல, சுமங்கலி மனைவியை சந்திரகுப்த விக்ரமாதித்யன் தன் பட்டத்தரசியாக்கி கொண்டான். இளம் பெண்களை விதவைகளாகவே வைத்திருப்பதை தடுக்க பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் ஆகிய 3 கடவுளாலும் முடியாது. தங்கள் தங்கள் மனைவியர் இருக்க பிற பெண்களுக்கு பின்னால் அலைந்து திரியும் அந்த தெய்வங்கள் எந்த முகத்தை வைத்துக் கொண்டு தடுக்க முடியும்? இளம் பெண்களை விதவைகளாக வைத்திருப்பதன் தவிர்க்க முடியாத விளைவு கர்ப்பச்சிதைவு. ஏனெனில் மறுமணம் செய்து கொண்டு குழந்தைகளை பெற்று வளர்க்கத்தான் இவர்கள் அனுமதிக்கப்படுவதே இல்லையே. இந்த பயத்தினால் பிராமணர்களும் சத்திரியர்களும் சேர்ந்து தங்கள் மேன்மையை காப்பாற்றிக் கொள்வதற்காக புது வழி கண்டுபிடித்தார்கள். அதுதான் கணவனை இழந்த பெண்களை உயிரோடு கொளுத்துவது. இவ்விதம் பெண்களை உயிரோடு கொளுத்துவதை அவர்கள் மகா பாவம் என்று கருதவில்லை, பெரிய புண்ணியம் என்றே கருதினார்கள். ஆண்டுதோறும் 1000கணக்கான பெண்களை தீயில் போட்டு பொசுக்குவதை பார்த்து மனமிழகாத தெய்வங்கள் அவற்றின் உருவத்தைப் போலவே உண்மையில் கற்கள்தானா அல்லது இல்லவே இல்லையா? பெண்கள் மனப்பூர்வமாகவே சதியாகிறார்கள் என்று இந்த பிராமணர்கள் சொல்கிறார்கள். அயோக்கியர்கள், நர அதர்மர்கள், ஏன் இவ்வளவு பெரிய பொய்யை சொல்ல வேண்டும்? அரசர்களின் அந்தப்புறங்களிலே ஒரே ஒரு முறை தவிர அவன் முகத்தையும் பார்த்தறியாத 1000கணக்கான பெண்கள் தங்களை ஆயுள் முழுவதும் கைதி போல வைத்திருக்கும் அந்த மனித பிசாசிடம் அன்பு வைத்திருக்கிறார்களா? அவனிடம் காதல் கொண்டு அவன் பிரிவை தாங்க முடியாமல் நெருப்பிலே குதிக்கிறார்களா? சூழ்ச்சிக்கார புரோகிதர்களே, நீங்கள் நாசமாகத்தான் போவீர்கள். தற்கொலை தர்மமா? பிரயாகையிலே ஆலமரத்திலிருந்து யமுனையில் குதித்து இறந்தால் சொர்க்கத்திற்கு போகலாம் என்று உபதேசம் செய்திருக்கிறீர்களே, அதை கேட்டு ஆண்டுதோறும் 1000கணக்கான பைத்தியங்கள் ஆற்றில் விழுந்து சாகின்றனவே. கேதாரநாத்தின் உச்சியிலிருந்து பனிப்படலத்திலே வீழ்ந்து மடிவதும் மோட்சத்திற்கு வழி என்று உபதேசித்து 100கணக்கானவர்களை கொள்கிறீர்களே, இதெல்லாம் தர்மமா? உங்களுடைய இந்த கொலை முயற்சிக்கு எதிராக என்னால் வாய் திறக்க முடியவில்லை. ஏன்? நான் அரசனின் ஆதரவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அரசனுடைய ஆதரவை நான் வேண்டுமென்றே தேடிக்கொள்ளவில்லை. என்னிடம் சொத்து ஏராளமாக இருந்தது. அதை கொண்டு நான் ஆயுள் முழுவதும் கட்டுப்பாட்டுடன் உயர்ந்த சுகபோக வாழ்க்கையை வாழ முடியும். என் காலத்து அரசர்கள் பிராமணர்களின் நிலையைப் போல உயர்ந்த வாழ்க்கையை நான் நடத்த முடியும். ஹர்ஷனைப் போலவும் அவனைப் போன்ற ராஜ ரிஷிகளைப் போலவும் நான் 1000கணக்கான பெண்களின் முத்தங்களை பெற்றவன் இல்லை. மிக அதிகமாக போனால் என்னுடைய காதலுக்கு பாத்திரமானவர்கள் 100 பேர் இருக்கலாம். இதற்கு என் சொத்து தாராளமாக போதுமானதாக இருந்தது. ஆனால் அந்த சொத்து வீடு எல்லாம் ஹர்ஷனுடைய பேரரசிலே இருந்தன. அவன் ஆள் மேல் ஆள் அனுப்பி என்னை அழைத்த போது நான் எப்படி போகாமல் இருக்க முடியும்? நானும் அஸ்வகோஷாக இருந்திருந்தால், வீடு வாசல் சொத்துக்களை பற்றி பொருட்படுத்தாத மனப்பான்மை எனக்கு இருந்திருந்தால் ஹர்ஷனை அலட்சியப்படுத்தி இருக்க முடியும். ஹர்ஷனை பற்றிய என்னுடைய உண்மையான கருத்தை கேட்டீர்களானால், அந்த காலத்தில் அவன் ஒரு கெட்ட மனிதனோ அல்லது கெட்ட அரசனோ அல்ல. அவன் தன் தமையனான ராஜ்யவர்த்தனின் மீது எல்லையற்ற அன்பு வைத்திருந்தான். சகோதரனுக்காக சதியாகும் பழக்கத்தை மதம் ஏற்படுத்தியிருந்தாலும் கூட ஹர்ஷன் தன் தமையனோடு நெருப்பில் குதித்திருப்பான். அவனிடத்தில் குறைகளும் இருந்தன. அதில் முக்கியமானது போலித்தனம். தன் புகழை கேட்க விரும்பினாலும் அதில் ஆர்வமில்லாதவனாக காட்டிக்கொள்வது, பெண்களின் அழகிலே மயங்கினாலும் தன்னை நேர்மையானவனாக காட்டிக்கொள்வது, பாராட்டை ரசித்தாலும் பாராட்டை கண்டு ஓடுவதாக பறைசாற்றுவது, இவையெல்லாம் அவன் போலித்தனத்திற்கு உதாரணங்கள். எனது நாடகங்களை ஏன் ஹர்ஷனுடைய பெயரிலே வெளியிட்டேன் என்பதை ஏற்கனவே விளக்கியிருக்கிறேன். நாங்கள் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகி நெருக்கமாக பழகிய பிறகும் கூட உன்னுடைய இந்த நாடகங்களை உன் பெயராலேயே பிரபலமடைய செய் என்று ஒரு முறையேனும் அவர் சொன்னதே இல்லை. அவர் சொல்லியிருந்தால் இதை எளிதாக செய்திருக்கலாம். அவருடைய தர்பாரிலே இந்த நாடகங்களை இயற்றியவர் ஹர்ஷர் அல்ல, பானகவிதான் என்று விளம்பரப்படுத்தி ஒரு முறை நடிக்க செய்தாலே போதும். உலகத்தை உள்ளது உள்ளபடி வர்ணிப்பது என் ஆசை. 12 ஆண்டு காலம் சுற்றுப்பயணங்களிலே நான் கழித்திருக்காவிட்டால் இந்த ஆசை ஏற்பட்டிருக்காது. அப்படி ஏற்பட்டிருந்தாலும் நிறைவேற்றும் சக்தி இருந்திருக்காது. இமாலய சரிவின் ஒரு பூமியில் நின்று கொண்டு நான் அந்த தாமரையால் மூடப்பட்ட தடாகத்தை வர்ணித்தேன். காதம்பரி மாளிகையை நான் வர்ணிக்கும் போது இமாலயத்தின் மற்றொரு அழகிய காட்சி என் கண்முன்னே வந்தது. விந்திய மலைத்தொடரிலே நான் பார்த்திருந்த ஒரு இடத்தைத்தான் முதியவரான திராவிட தார்மீகரின் குடியிருப்பாக வர்ணித்தேன். ஆனால் அந்த வர்ணனைகளுக்கு பிறகும் என் எழுதுகோளுக்கு ஓய்வு கொடுத்துவிட நான் விரும்பவில்லை. ஹர்ஷனுடைய மற்றும் எனக்கு அறிமுகமான அரசர்களுடையவும் மாளிகைகளையும் அந்தப்புறங்களையும் அவர்களின் செல்வ பெருக்கையும் எனது நூல்களிலே வர்ணித்திருக்கிறேன். ஆனால் இந்த செல்வ பெருக்கிற்கும் சுக வாழ்விற்கும் காரணமான ஏழைகளின் குடிசைகளையும் அவர்களின் துயரம் நிறைந்த வாழ்க்கையும் என்னால் வர்ணிக்க முடியவில்லை. அதை நான் வர்ணித்திருந்தால் இந்த அரச மாளிகைகள் மீதும் சுகபோகத்தின் மீதும் ஒரு அழுத்தமான கரை படிந்திருக்கும். 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த அரசாங்க பொக்கிஷத்தை, இல்லை இல்லை, மிஞ்சியிருக்கும் பொக்கிஷத்தை அள்ளி இறைக்கும் ஹர்ஷன் என்னை காமுகன் என்று சொன்னதோடு திருப்தியடைந்திருக்க மாட்டான். மூன்று. மக்கள் என்னை துர்முகன் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் கசப்பான உண்மையை பழிச்சென்று சொல்வது என் பழக்கம். எங்கள் காலத்தில் கசப்பான உண்மைகளை வெளியிடுபவர்கள் இன்னும் பலர் இருந்தனர். ஆனால் அவர்கள் பைத்தியம் என்ற போர்வைக்கு பின்னாலோ அல்லது ஸ்ரீ பர்வதத்திலிருந்து வந்த சித்தன் என்ற பெயரிலோ அதை வெளியிட்டார்கள். இந்த ஸ்ரீ பர்வத யுகத்திலே நானும் ஒரு உயர்ந்த சித்தனாக ஆகியிருக்க முடியும். ஆனால் மக்களை ஏமாற்றுவது எனக்கு பிடிக்காத வேலை. மக்களை ஏமாற்றக்கூடாது என்ற எண்ணத்தினாலேயே நான் நாளந்தாவை விட்டு வந்தேன். இல்லாவிடில் இன்று நாளந்தாவின் மகா பண்டிதர்களுள் ஒருவனாக இருந்திருப்பேன். அங்கே அடர்ந்த இருட்குவியலின் மத்தியிலே நெருப்பு கங்கை வீசி எறியும் ஒருவரை பார்த்தேன். அதே சமயத்தில் இந்த சுய அடிமைகள் அவரை எப்படி சூழ்ந்து கொண்டார்கள் என்பதையும் பார்த்தேன். அவர் யாரென தெரிந்து கொள்ள நீங்கள் ஆசைப்படலாம். அவர் ஆயிரக்கணக்கான செம்மறியாட்டு கடாக்களுக்கு மத்தியில் ஒரு ஆண் சிங்கமாக விளங்கிய தர்கப் பேரறிஞர் தர்மகீர்த்தி. அவர் நாளந்தாவில் இருந்து கொண்டே அறிவை விட 8 சுவடிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, உலகத்தை தோற்றுவித்தவர் கடவுள் என்று ஒப்புக்கொள்வது, குளிப்பதை மதச்சடங்காக ஆக்குவது, பிறப்பிலே சாதி வேற்றுமை காண்பது, பாவத்தை போக்குவதற்காக உடலை வாட்டுவது, இவை 5ம் மனிதர்கள் அறிவற்ற ஜட பொருளாகிவிட்டார்கள் என்பதற்கான லட்சணங்கள் என்று அறைகூவி சொன்னார். ஒருநாள் நான், ஆச்சாரியாரே, உங்களுடைய ஆயுதங்கள் மிக கூர்மையானவை, ஆனால் மக்களின் கண்களில் பட முடியாதபடி அத்தனை மெல்லியதாய் இருக்கின்றனவே என்று கேட்டேன். எனது ஆயுதத்தின் அந்த குறையை நானும் உணர்கிறேன். எந்த விஷயங்களை நான் ஒழித்து கட்ட விரும்புகிறேனோ அதை செய்வதற்கு எல்லார் கண்களிலும் படக்கூடிய மூடப்படாத பெரிய ஆயுதங்களை கையில் எடுக்க வேண்டும். ஆனால் நாளந்தாவின் தலைவரும் உப தலைவர்களும் இப்பொழுதே என் மீது கோபமாக இருக்கிறார்கள். நாளந்தா ஒரு கேலி கூத்து. இங்கு வரும் மாணவர்கள் இந்த பரந்த உலகத்தை அறிவால் ஒளிவிடச் செய்ய முடியாது. அவர்கள் தங்கள் அரைகுறை அறிவால் முட்டாள்களையும் அறிவீனர்களையும் ஆச்சரியமடைய வைக்க மட்டுமே செய்யலாம் என்று நான் சொன்னால் என்னிடம் படிப்பதற்கு எந்த மாணவனாவது வருவான் என்று நினைக்கிறாயா? ஷீலாதித்யனால் கொடுக்கப்பட்ட கிராமங்களிலிருந்து வரும் சுவை மிகுந்த அரிசி, நெய், பேரிச்சம்பளம் மற்றும் உணவுப் பொருட்களின் மூலம் உயிர் வாழும் இவர்கள் ஷீலாதித்யனுடைய சுக வாழ்விற்கு வேட்டை பொருளாக அமைந்த குடிகளிடையே கலகத்தை தூண்டும் உபதேசத்தை செய்வார்களா? ஆச்சாரியாரே, இந்த இருண்ட குகையிலிருந்து வெளிவருவதற்கு வழி ஏதும் இல்லையா? வழியா? ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு மருந்து இருக்கிறது. ஒவ்வொரு ஆபத்திலிருந்தும் விடுதலையை அடைவதற்கு ஏதாவது வழி ஏற்படவே செய்யும். ஆனால் இந்த அடர்ந்த இருட்டிலிருந்து விடுதலையை அடையும் வழி இந்த பெரிய வைதரணியை கடக்கும் பாலம். ஒரு தலைமுறையிலே உண்டாக்கிவிட முடியாது நண்பா. ஏனெனில் இதை செய்யக்கூடிய கைகள் மிக குறைவாக இருக்கின்றன. அறியாமை இருளின் பலமோ மிக அதிகமாக இருக்கிறது. அப்படியானால் நம்பிக்கை இழந்து உட்கார்ந்து விட வேண்டியதுதானா? மக்களை ஏமாற்றுவதை விட உட்கார்ந்து விடுவதே நல்லது. பார்க்கிறாயல்லவா, யார் மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டுமோ அவர்களே மக்களை ஏமாற்றுகிறார்கள். இந்த நிலைமை நம் நாட்டில் மட்டுமல்ல, உலகமெங்கும் இருக்கிறது என்று தோன்றுகிறது. சிங்களம், ஸ்வர்ணத்வீபம், யவத்வீபம், கம்போஜத்வீபம், சம்பாத்வீபம், சீனா, துஷார், பாரசீகம் ஆகிய இந்த நாடுகளில் எதிலிருந்து மாணவர்கள் நம் நாளந்தாவிற்கு வரவில்லை? அவர்களின் பேச்சிலிருந்து மக்கள் குருடர்களாக்கப்பட்டு விட்டார்கள் என்று தெரிகிறது. சி, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு சுடர்விட்டு கொண்டிருக்கக்கூடிய சொற்கனலை வீசி இந்த இருட்டை போக்க முயன்றார் தர்மகீர்த்தி. ஆனால் அவற்றால் அப்பொழுது பலனொன்றும் ஏற்பட்டதாய் தெரியவில்லை. நான் எரிந்து கொண்டிருக்கும் தீவட்டிகளை வீச வேண்டும் என்று ஏற்பாடு செய்தேன். அதன் பலனாகத்தான் இந்த துர்முகன் என்ற பெயரை பெற்றேன். இங்கு ஒரு விஷயத்தை தெளிவாக்கிவிட விரும்புகிறேன். நான் எனது நாக்கை பயன்படுத்துவதிலும் அரசாங்கத்தின் மீது நேரான அடி விழுந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இல்லாவிடில் இந்த துர்முகனுடைய வாய் 10 நாட்களிலே அடைக்கப்பட்டு போய்விடும். சில சமயங்களில் மற்றவர்கள் கவனிக்காத போது என் நாக்கு நீண்ட தூரம் போய்விடுவதுண்டு. இறந்த பிறகு மோட்சத்தையும் நிர்வாண லோகத்தையும் அளிப்பதாக உபதேசம் செய்பவர்கள் இங்கே லட்சக்கணக்கான அடிமைகள் மிருகங்களைப் போல விற்கப்படுவதையும் வாங்கப்படுவதையும் பார்த்து கொண்டு ஏன் வாழாவிருக்கிறார்கள்? இறந்துவிட்ட ஆத்மாக்களுக்கு விடுதலை அளிப்பதாக சொல்லும் இவர்கள் இந்த உயிருள்ள ஆத்மாக்களுக்கு ஏன் விடுதலை அளிப்பதில்லை? ஒரு நாள் பிரயாகையிலே அரசன் சீலாதித்யனிடம், மகாராஜா, தாங்கள் மிக பெரும் வசதி படைத்த பிராமணர்களுக்கும் புத்த மடங்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏராளமான பணத்தை பங்கிட்டு கொடுக்கிறீர்கள். இந்த பணத்தை எல்லாம் அடிமைகளை விடுதலை செய்வதற்கு உபயோகித்தால் அது குறைவான புண்ணியமா என்று கேட்டேன். மற்றொரு சமயம் இதை பற்றி பேசலாம் என்று கூறிய சீலாதித்யன் தட்டி கழிக்க முயன்றான். ஆனால் நான் விடவில்லை. மற்றொரு சமயத்தையும் கண்டுபிடித்தேன். அந்த சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தவள் அவனுடைய சகோதரி பிச்சுனி ராஜஸ்ரீ. பரம்பரை பரம்பரையாக வரும் இந்த அடிமை மக்களை பணத்தை கொடுத்து விடுதலை அடைய செய்வது பெரிய புண்ணிய காரியம் என்று நான் எடுத்துச் சொல்லியதும் அவள் அதை பலமாக பிடித்து கொண்டு விட்டாள். பாவம், இலகிய மனம் படைத்த அந்த பெண் இந்த அடிமை பழக்கத்திற்கு பின்னால் மறைந்திருக்கும் பெரிய பெரிய சுயநலத்தை பற்றியெல்லாம் எப்படி அறிவாள்? இந்த உலகத்தை சொர்க்கமாக மாற்றிவிட்டால் உடனே வானத்தில் இருக்கும் அந்த கற்பனை சொர்க்கம் மறைந்துவிடும் என்பது அவளுக்கு எப்படி தெரியும்? வானத்தில் சொர்க்கத்தையும் பாதாளத்தில் நரகத்தையும் நிரந்தரமாக உண்டாக்குவதற்கு, அதன் பெயரால் வியாபாரங்கள் செய்வதற்கு, இந்த உலகத்தையும் சொர்க்கம் நரகம் என்றும் பணக்காரன் ஏழை என்றும் ஆண்டான் அடிமை என்றும் பிரித்து வைக்க வேண்டியது அவசியம். மறுமுறை நேரம் கிடைத்ததும் நான் அரசரோடு பேசத் தொடங்கினேன். அவர், நான் ஒரு முறை பணத்தை செலவழித்து எல்லாரையும் விடுதலை செய்து விடுகிறேன் என்றே வைத்துக் கொள்வோம். ஆனால் மறுபடியும் ஏழ்மையின் காரணமாக மனிதர்கள் விற்கப்படுவார்களே என்றார். எதிர்காலத்தில் மனிதர்களை விற்பதும் வாங்குவதும் தண்டனைக்குரியது என்று சட்டம் ஏற்படுத்தி விடுங்கள். அவர் மௌனமாக சிந்திக்க தொடங்கினார். அவரே எழுதியதாக சொல்லப்படும் நாகானந்தம் என்ற நாடகத்தில் வரும் நாகனை உதாரணமாக காட்டினேன். அவன் மற்றவர்களின் உயிரை காப்பதற்காக தன் உயிரையே பலி கொடுத்தான் என்று கதை சொல்கிறது. இதற்கு அவர் என்ன பதில் சொல்வார்? பிராமணர்களுடைய பையை நிரப்புவதிலும் மடங்களையும் கோயில்களையும் கட்டுவதிலும் கிடைக்கிற புகழ் அடிமைகளை விடுதலை செய்வதிலே கிடைக்காது என்று அவர் கருதினார் என்று நான் புரிந்து கொண்டேன். அன்றுதான் அவர் நல்லொழுக்க பரிதியல்ல, நல்லொழுக்க இருள் என்பது வெளியாயிற்று. பாவம், சீலாதித்யனை மட்டும் நான் ஏன் குறை சொல்ல வேண்டும்? இப்பொழுது உயர்ந்தவர்கள் நகரவாசிகள் ஆவதற்கு லட்சணம் பிறரை ஏமாற்றுவதுதான். பழைய பௌத்த நூல்களை படித்து நான் தெரிந்து கொண்டிருப்பது என்னவென்றால், அந்த காலத்தில் மது அருந்துவது தண்ணீர் குடிப்பது போலவே கருதப்பட்டது. ஆனால் இன்றோ பிராமணர்கள் மது அருந்துவதை தடை செய்திருக்கிறார்கள். ஆகவே வெளிப்படையாக குடிப்பது ஆபத்தை விலைக்கு வாங்குவதாகும். இதனால் விளைவென்ன? தேவதைகளின் பெயரால், சித்தி சாதனையின் பெயரால் மறைமுகமாக பைரவி சக்கரம் என்ற புதிய மதம் தோன்றியிருக்கிறது. பிரம்மச்சரியம் என்ற கூச்சல் போடுகிறார்கள். ஆனால் அதன் விளைவு, பைரவி சக்கரத்தில் தன்னுடைய மனைவி பிறருடைய மனைவி என்ற வேற்றுமையின்றி எல்லா பெண்களையும் ஒன்றாகவே கருதுகிறார்கள். அது மட்டுமா, தேவதைகளின் வரம் என்ற பெயரால் தாய், சகோதரி, மகளையும் கூட தள்ளுபடியில்லை என்று செய்து விட்டார்கள். இது தொலையட்டும். சன்னியாசிகளின் மடமும் பிச்சுக்களின் மடமும் இயற்கைக்கு விரோதமான விபச்சாரத்தின் விடுதியாகிவிட்டது. உண்மையிலேயே இந்த உலகத்தை கண்காணிப்பவன் ஒருவன் இருப்பானாகில் இந்த ஏமாற்றத்தையும் அயோக்கியத்தனத்தையும் ஒரு வினாடி கூட சகித்து கொண்டிருக்க மாட்டான். நான் ஒரு முறை காமரூபம் சென்றிருந்தேன். அந்த நாட்டு அரசன் நாலந்தா கலாசாலையில் அதிக அன்பும் மகாயானத்திலே அதிக பற்றும் வைத்திருந்தான். நான் அவனோடு பேசத் தொடங்கினேன். மகாயானியர்கள் போதிசத்துவரின் கொள்கைகளை ஒப்புக்கொள்பவர்கள். அவர்களுடைய கொள்கைகளிலே ஒரு உயிராவது அடிமைப்பட்டிருக்கும் வரை எனக்கு நிர்வாணம், அதாவது மோட்சம் வேண்டியதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அரசே, உங்கள் நகரத்தில் சண்டாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நகரத்திற்கு வரும்பொழுது மற்றவர்களின் மீது கைப்பட்டு அந்த மற்றவரின் புனிதத்தன்மை கெட்டுவிடக்கூடாது என்று எச்சரிக்கும் பொருட்டு தங்கள் கையில் இருக்கும் தடியினால் பூமியை தட்டி ஓசை எழுப்பிக் கொண்டே வரவேண்டியிருக்கிறது. அவர்கள் எச்சில் விழுவதால் நகரத்தின் புண்ணிய பூமி கெட்டுவிடாமல் இருக்கும் பொருட்டு எச்சில் பாத்திரங்களை கைகளிலே ஏந்தி கொண்டு போகும்படி செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாயை தொடுவதால் மனிதனின் புனிதத்தன்மை கெட்டுவிடுவதில்லை. நாயை விட கேவலமானவர்களாய் இந்த சண்டாளர்கள். அரசன் சொன்னான், இல்லை, நாயை விட கேவலமானவர்கள் இல்லை. உயிர் பிரவாகத்தின் சிறு தளிர் அவர்களுக்குள்ளும் இருக்கிறது. என்றோ ஒரு நாள் மலர்ந்து புத்தருடைய நிலையை அது அடையக்கூடும். அப்படியானால் நாளை முதல் சண்டாளர்கள் நகருக்குள் வரும்போது கைத்தடியோ எச்சில் பாத்திரமோ கொண்டு வர வேண்டியது அவசியம் இல்லை என்று நீங்கள் ஏன் பறையறைவிக்க கூடாது? அது என் சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம். உங்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயமா? ஆம், மத அமைப்புகள் ஏற்பாடுகள் அப்படி இருக்கின்றன. போதிசத்துவரின் மதம், மகாயானம் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறதா? ஆனால் இங்குள்ள குடிகள் எல்லோரும் மகாயானத்தை பின்பற்றுபவர்கள் அல்லவே. கிராமங்களிலும் நகரங்களிலும் எங்கு பார்த்தாலும் த்ரீரத்னத்தின் வெற்றி குரலை கேட்டேனே. ஆம், பேச்சளவிலே நீங்கள் கூறியபடி முரசறைவித்தால் உடனே அதை எதிர்ப்பவர்கள் ஆதிகாலந்தொட்டு நடந்து வரும் வழக்கத்தை அரசன் உடைக்கிறான் என்று மக்களை தூண்டி ஒரு பெரும் புயலையே கிளப்பி விடுவார்கள். போதிசத்துவரின் வாழ்க்கையின் மகத்துவத்தை பற்றி ராப்பகலாக செய்யப்படும் உபதேசம் ஒரு சிலருடைய மனங்களையாவது கவர்ந்திருக்காதா? ஒரு சிலருடைய இதயத்திலாவது அதன் செல்வாக்கு இருக்கத்தான் செய்கிறது என்று நான் கருதுகிறேன். போதிசத்துவரைப் போலவே நீங்களும் சகலத்தையும் துறந்துவிட தயாராகிவிட்டால் உங்களை பின்பற்றுபவர்களும் ஏராளமாக கிடைப்பார்கள். இது என் உள்நாட்டு விஷயம் மட்டுமல்ல, பரம பட்டாரகரும் இதனால் கோபமடையக்கூடும். சீலாதித்ய ஹர்ஷனா, தனது நாகடத்தம் நாடகத்திலே போதிசத்துவரின் திவ்ய சரித்திரத்தை வர்ணிக்கும் அந்த பரம பட்டாரகனா? ஆம், நடந்து வரும் பழக்கங்களை உடைப்பது யாராலும் முடியாத காரியம். இதே மாதிரி தாதாகத்தும் நினைத்திருந்தால், இவ்விதமே ஆரிய அஸ்வகோசும் ஆரிய நாகாச்சுரனும் கருதியிருந்தால், அவர்களுக்கு துடிச்சல் இருந்தது. அப்படி இருந்தும் கூட அவர்களால் பழைய பழக்கங்களை உடைப்பதில் அவ்வளவு தூரம் வெற்றியடைய முடியவில்லை. அதிக தூரம் முடியாமல் இருக்கலாம். நீங்கள் கொஞ்ச தூரம் முன்னேறுங்கள். நீங்கள் கொஞ்ச தூரம் முன்னேறினால் வருங்கால சந்ததியினர் இன்னும் கொஞ்சம் முன்னேறுவார்கள். என்னை உங்கள் வாயால் பயந்தாங்கொல்லி என்று சொல்லித்தான் விடுவீர்களா? அப்படியல்ல. ஆனால் மதம் ஒரு சூழ்ச்சி என்று சொல்லுவேன். என் மனத்திடம் கேட்டால் அது உங்களுக்கு ஆம் என்று பதில் சொல்லும். என் நாக்கிடம் கேட்டீர்களானால் இல்லை என்று பதில் சொல்லும், அல்லது மௌனமாகிவிடும். பிராமணர்களின் மதத்தை நான் மனப்பூர்வமாக வெறுக்கிறேன். உண்மையில் காமரூப அரசன் போன்ற எத்தனையோ நல்ல மனம் படைத்த மனிதர்களை பயந்தாங்கொல்லியாக ஆக்கி வைத்திருப்பது இந்த பிராமண மதம்தான். இந்த புவியிலிருந்து அந்த மதம் மறைந்த அன்றே இந்த புவியை பிடித்த களங்கமும் மறைந்துவிடும். வெளிநாடுகளில் இருந்து நாலந்தாவிற்கு வந்த பிச்சுக்களின் மூலம் அவர்கள் நாட்டிலே இந்த பிராமணர்களைப் போல சக்தி வாய்ந்த மதத்தலைமை வகிக்கும் சாதி இல்லை என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இதை கேள்விப்பட்டதும் அந்த நாட்டிலே ஒரு கையில் தடியையும் மறுகையில் எச்சிற் பாத்திரத்தையும் தூக்கி கொண்டு அலையும் சண்டாளர்கள் இல்லை என்பதற்கான காரணத்தையும் தெரிந்து கொண்டேன். பிராமணர்கள் நமது நாட்டிலே ஒன்றோடொன்று ஒட்ட முடியாதபடி பல சிறிய சிறிய சாதிகளை பிரித்து வைத்து விட்டார்கள். இவர்களுடைய மதமும் அறிவும் ராகு கேதுக்களின் நிழலை போன்றவை. நாலந்தாவில் பல நாடுகளை பற்றியும் புதிய புதிய செய்திகள் அதிகம் கிடைக்கும். ஆகவே ஒன்று இரண்டு ஆண்டுகள் சுற்றுப்பிரயாணத்திற்கு பிறகு சில காலம் நாலந்தாவிற்கு சென்று தங்குவதுண்டு. ஒரு முறை ஒரு பாரசீக பிச்சு அவர்கள் நாட்டிலே மஜ்தக் என்ற பெயருடைய ஒரு வித்வான் சில நாட்களுக்கு முன் வந்திருந்ததாகவும், அவர் ஒருவித சங்க கொள்கையை பிரச்சாரம் செய்து வருவதாகவும் கூறினார். புத்தபிரானும் பிச்சுக்களுக்கும் பிச்சுனிகளுக்கும் சங்கத்தை ஏற்படுத்தி சொத்துக்களை பொறுத்தவரையில் சங்க கொள்கைகளையே பரப்பினார். அந்த சங்க கொள்கை இன்று ஏட்டளவிலே இருக்கிறது. இன்று பெரிய பெரிய தனி சொத்துக்களுடைய பௌத்த பிச்சுக்கள் இருக்கிறார்கள். அறிஞர் மஜ்தக் பிரம்மச்சரியத்தையும் பிச்சுவாதத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் மனிதர்கள் இயற்கை வாழ்வு, காதல் வாழ்வு வாழ்ந்து குழந்தை குட்டிகளை பெற்று வளர்க்க வேண்டும் என்றே கூறினார். தீமைகளுக்கெல்லாம் ஆணிவேர் நான் என்ற எண்ணமும் என்னுடையது என்ற எண்ணமும் தான் என்று அவர் உபதேசித்தார். சொத்துக்கள் தனித்தனியாக இருக்கக்கூடாதென்றும் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து சம்பாதித்து ஒன்றாக சேர்ந்தே சாப்பிட வேண்டும் என்றும் கூறினார். கணவனும் மனைவியும் தனித்திருக்க கூடாது என்றும், காதல் சுதந்திரமுள்ளதாக இருக்க வேண்டும் என்றும், குழந்தைகள் எல்லோருக்குமே பொதுவாக கருதப்பட வேண்டும் என்பதும் அவருடைய கொள்கைகள். எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும் என்று அவர் உபதேசித்தார். அவருடைய கொள்கை சரியாகவே எனக்கு தோன்றியது. அறிஞர் மஜ்தக்கையும் அவரை பின்பற்றும் ஆயிரக்கணக்கானவர்களையும் கொன்று குவித்து பாரசீக மன்னன் நௌஷேர்வான் நியாயமூர்த்தி என்ற பட்டத்தை பெற்றான் என்பதை கேள்விப்பட்டதும் இந்த உலகில் அரசர்கள் இருக்கும் வரை, அவர்களது தான தயவிலே வாழும் பிராமணர்கள் இருக்கும் வரை இந்த உலகம் சொர்க்கமாக ஆக முடியாது என்பதும் எனக்கு தெளிவாகிவிட்டது.
அன்பு நேயர்களுக்கு நன்றி. வாழ்காவிலிருந்து கங்கை வரை நூலின் அடுத்த பகுதி இயல் ஒலியோடையில் வெளியாகும். இந்த ஒலிப்பதிவு இயல் குரல் கொடை அமைப்பினரால் பதிவு செய்து தொகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. இயல் குரல் கொடை மூலம் பங்களிக்க விரும்புவோர் ielpodcast@gmail.com என்கிற மின்னஞ்சல் முகவரியில் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இணைந்து இயங்குவோம், நுட்பம் தமிழ் மொழியில் தழைக்கச் செய்வோம்.